நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். காலத்துளி. நடிகவேள் எம்.ஆர். ராதா என்றால் பலருக்கு அவர் ஒரு நடிகர் என்ற அளவிற்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடும். சிலருக்கு மட்டுமே எம்.ஆர். ராதா ஒரு மாபெரும் கலைஞன் மட்டுமல்ல, அர்ப்பணிப்பும் அரசியல் உணர்வும் சிந்தனையும் கொண்ட ஒரு போராளி கலைஞன் என்ற பன்முகம் தெரிந்திருக்கும். எம்.ஆர். ராதா, மதராஸ் ராஜகோபால் நாயுடு மகன் ராதாகிருஷ்ணன் என்பதன் சுருக்கமே எம்.ஆர். ராதா.
பெரியாரின் போர் வாளாக விளங்கிய எம்.ஆர். ராதா பெரியாரின் 100வது பிறந்த நாளான 1979 செப்டம்பர் மாதம் 17 மரணமடைந்தார். அப்படி பார்க்கையில் எம்.ஆர். ராதா அவர்கள் மறைந்த 41வது ஆண்டு நினைவு தினம் எதிர்வரும் வியாழக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது.
125 திரைப்படங்களில் நடித்த எம்.ஆர். ராதா அவர்கள் நூற்றுக்கணக்கான நாடகங்களில் நடித்தவர். திரைப்படத்தில் நடிப்பதை விட நாடகங்களில் நடிப்பதையே அவர் பெரிதும் விரும்பினார். எம்.ஆர். ராதாவுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் பெற்று தந்தது
நாடகங்கள்தான் என்று நம்மிடம் பேசிய எம்.ஆர். ராதா அவர்களின் மகன் ராதா ரவி அவர்கள் குறிப்பிடுகிறார்.
அவர் வந்து சினிமாவில் வந்து ராஜசேகரன், பம்பாய் மேலே அதெல்லாம் நடிச்சுட்டு வந்தார். அவர் நடிச்சுட்டு சந்தனத்தேவன் அந்த போன்ற படங்களை நடிச்சுட்டு வரும்போது அப்புறமா வந்து சில இது பார்த்தார், சினிமா வந்து சரியில்லை, சினிமா வந்து ஒரு பொய்யான விஷயம்னு சொல்லிட்டு சினிமா விட்டுட்டு நாடகத்துக்கு போயிட்டார். ஏன்னா நாடகத்தில் தான் அவர் சம்பாரித்தார் அதிகம். மக்களை மட்டுமல்ல, செல்வாக்கையும் மட்டுமல்ல, செல்வத்தையும் சம்பாரித்தது நாடகத்தில் தான். அதனால் நாடகம் டெய்லி போட்டு ஜனங்களை பார்க்கக்கூடியது. அப்புறம் ஒன்று நாடக விலைவாசியை ஏற்றாமல் பார்த்துக்கிட்டார், அவருடைய நாடக சம்பளத்தை ஏற்றாமல் பார்த்துக்கிட்டார். ஏன்னா சாதாரணமானவர்கள் வந்து நாடகத்தை பார்க்கணும். நாடகம் இப்போ ஆங்கிலத்தில் சொன்னோம்னா ட்ராமா இஸ் அ மீடியா பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் த ஆடியன்ஸ். அந்த மாதிரி ஒரு நாடகத்தை கருவியை வச்சுக்கிட்டு அந்த கருவியை அழகாக பயன்படுத்தினது என்னுடைய தந்தையார். அவர் அந்த நாடக கருவியை வச்சுக்கிட்டு தான் திராவிட இயக்கத்தை கொண்டு வந்தார். பெரிய கஷ்டப்பட்டு செஞ்சது அவர் நாடகத்தில். அதனால் அவர் நாடக இன்ட்ரெஸ்ட் தான் அதிகம்.
எம்.ஆர். ராதா போல் இந்த பாத்திரத்தில் யாராலும் நடிக்க முடியாது என்று பலரும் ஒத்துக்கொள்ளும் எம்.ஆர். ராதாவின் இரத்த கண்ணீர் நாடகம் 3021 நாட்கள் மேடையேறியுள்ளது. இரத்த கண்ணீர் நாடகம் திரைப்படமாக்கப்பட்ட போது அந்த பாத்திரத்தில் எம்.ஆர். ராதாவால் மட்டுமே நடிக்க முடியும் என்று சொன்னவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். ராதா ரவி சொல்கிறார்,
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூட அன்னைக்கு என்ன உயிரோட அவர் போய் சின்ன தம்பி டைம்ல போய் பார்க்கும்போது என்ன சொன்னாரு, நான் வந்து உங்க அப்பா ராதா நாங்கிட்டேருந்து காப்பி அடிச்சுட்டா நடிக்கிறேன், ஆனா சினிமாவில் நடிக்கிற எம்.ஆர். ராதா இல்ல, நாடகத்தில் நடிச்ச எம்.ஆர். ராதாடா சொன்னாரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, அப்பேற்பட்ட நடிகன் நடிகர் திலகம் அவரு சொல்றாரு, எம்.ஆர். ராதா காப்பி அடிச்சா ஆனா நாடகத்தில் வந்த எம்.ஆர். ராதா.
மோகன் 24 hours தபில் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ.
எனக்கு அப்பா மரியாதை தெரியல.
அப்ப எனக்கு மரியாதை தெரியல இல்ல சொல்ல, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்காடுறேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தல பாக்கு தட்டு சோபாவில ஒரு இலைய போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தயாரா இருந்தாலும் எப்ப ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனோ எங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும், சொன்னா தெரிய மாட்டேனது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான் என்ன பாத்து, மிஸ்டர் தாம்சன் ஹோட் எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா, நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறேன்.
ஏண்டா நான் வந்து நின்னு பாக்க கூடாதா?
நீ ஏன் பாக்குறேன், ஏன் பாக்குறேன்? அவன் யாருன்னு கேக்குறான், தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு?
என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு?
எப்படி சொல்றது உன்னை தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன், எப்படி சொல்ல சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு.
நானா கவுன் போட்டுக்கணும்?
அண்ணா நாங்க ஃபாரின்ல படிச்சது, நீங்களா கவுன் போடணும், வேற யாரு போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன், அசிங்கமா தெரியல.
பின்ன வேற எப்படிதான் சொல்றது?
பர தூங்குறார், பர படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லு.
இனிமே அப்படியே சொல்றேன்.
எதற்கிட்ட காலம் எங்க வந்து
உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன்.
எனக்கு
ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு.
சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அழகா இருக்கிற, மூக்கு முழியமா இருக்கிற, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்கறேன். கல்யாணமா கல்யாணம், கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது.
எனக்கும் வயசாயி போச்சு. இல்ல
உனக்கு வயசாயிருச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல?
என் மூச்சு இருக்கிறப்பவே
எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மூச்சு என்ன ஆவறது?
மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும்.
சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ.
பெரியாரிடம் எம் ஆர் ராதா வைத்திருந்த பற்று, பெரியாரின் கொள்கையில் எம் ஆர் ராதாவுக்கு இருந்த உறுதி, மறுக்க முடியாத வரலாற்று பதிவுகள், பெரியார் முன்னின்று நடத்திய பிராமணால் பெயர் அளிப்பு போராட்டம், வடநாட்டு ஆதிக்க எதிர்ப்பு கிளர்ச்சி, பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் என்று பல போராட்டங்களில் சிறை சென்றவர் எம் ஆர் ராதா. இந்தியாவில் அவசர காலநிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது பெரியாருடன் தொடர்புடையவர் என்பதற்காக 11 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர் எம் ஆர் ராதா. பெரியாரை நிழல் போலவே பின்தொடர்ந்த எம் ஆர் ராதா, இறந்த நாள் பெரியார் பிறந்த நாள். பெரியார் திரைப்படம் எம் ஆர் ராதாவை இருட்டடிப்பு செய்துவிட்டதாக குறை கூறுகிறார் எம் ஆர் ராதாவின் மகன் நடிகர் ராதா ரவி அவர்கள்.
இந்த பெரியார்னு ஒரு படம் எடுத்தாங்க, பெரியார் பத்தி சொன்னதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், படத்தை எடுத்தாங்க. ஆனால் பெரியாருடைய வாழ்க்கை வரலருந்து அவர் பெரியார்னு எப்ப ஆனாரு? டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி பெரியார்னு எப்ப ஆனார்னா, திராவிட இயக்கத்துக்கு பிறகு. தந்தை பெரியார்னு அவர் எல்லாருமே கூப்பிட்டது வந்து எப்படின்னா, ஒரு பெரிய இயக்கத்துக்கு பிறகு. ஒரு முதல்ல காங்கிரஸ்ல இருக்கும்போது யாருமே அவர் வந்து பெரியார்னு கூப்பிட்டுருக்கல. இவே ராமசாமி நாயக்கர்னு அழைக்கப்பட்டவர் அவர். எதுக்காக இதை சொல்றோம்னா, அந்த மாதிரி ஒரு பெரியார்னு அவர் இயக்கம்னு ஒன்று வரும்போது, பெரியார் என்பது ஒரு இயக்கம், தனிப்பட்ட மனிதன் பெயர் அல்ல. அந்த இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது எம் ஆர் ராதான்ற ஒருத்தருடைய பங்கு தான் பெருசு. பட் அதெல்லாம் எடுத்துட்டு அவங்க சரித்திரமாக சொல்றாங்க, எடுத்தது பெருசு இல்லை, அரசியல ஒரே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இதில் காமிச்சு. இப்போ கலைஞர்னு காமிச்சாருன்னா கலைஞர் மாதிரியே ஒருத்தர் விக்கு வச்சுக்கிட்டு கண்ணாடி வச்சுட்டுலாம் காட்டுறாரு. அது மாதிரி இருக்கும்போது பேரறிஞர் அண்ணான்னு ஒருத்தரை காமிக்கும் போது அண்ணா மாதிரியே ஒருத்தரை காமிக்கிறார். பெரியார்னு காமிக்கும் போது தாடி இதெல்லாம் இதோட தானே காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது எம் ஆர் ராதான்னு ஒருத்தரை காமிக்கும் போது அவர் எப்படி அப்போ இந்த டைம்ல இருந்தாரோ அந்த மாதிரி ரூபத்துல எல்லாம் காமிக்கணும், அதையே காட்டலன்னு எனக்கு புரியல. ஏன்னா எம் ஆர் ராதா மேல அந்த அக்கறை இல்லை.
எம் ஆர் ராதாவுக்கு நடிகவேல் பட்டம் தந்தவர் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள். தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் என்று பட்டம் சூட்டியவர் எம் ஆர் ராதா. எம் ஆர் ராதா அவர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம் அவர் எம்ஜிஆரை சுட்ட சம்பவம். 1967 நடந்த இந்த சம்பவத்தில் சிறை சென்றவர் எம் ஆர் ராதா. எம் ஆர் ஆர் வாசு, ராதா ரவி, டிவி சீரியல்களை தந்து வரும் ராதிகா, நிரோஷா ஆகியோர் எம் ஆர் ராதாவின் கலை உலக வாரிசுகள். திரைப்படத்துறையில் இமேஜ் என்பது மிகவும் முக்கியம். அப்படியான துறையில் தனது இமேஜ் பற்றி சற்றும் கவலைப்படாமல் வில்லன், காமெடியன் என்று அரிதாரம் பூசி பல அவதாரங்களில் நடித்தவர் எம் ஆர் ராதா. ராதா ரவி சொல்கிறார்,
இமேஜ் என்றது ஏதாவது புரட்சி தலைவர் வந்து இறந்ததா காமிச்ச படம் வந்து ரெண்டு, ராஜா தேசிங் ஒன்னொன்னு வந்து பாசம். மதுரை வீரன்ல கூட செத்தார், பட் மதுரை வீரன் என்பது ஒரு சாமி படம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து இறந்தவன படம் ஓடல. ராஜா தேசிங்கே பெரிய சரித்திரம், ராஜா தேசிங் உண்மையிலே செத்தார், அதை காமிச்சவன படம் ஓடல. அது மக்களாக வச்சுக்கிட்டு இருக்கிற இமேஜ், அது வேற வழி இல்லை. அது ஏன்னா அந்த தொழில் ஓடணுமென்றதுக்காக அவங்க இமேஜை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்னுடைய தந்தையார் போன்ற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், இப்போ அதுதான் நீங்கள் கேட்குற கேள்வியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, முந்தி கதாநாயகர்கள் இமேஜ்னு பார்த்தாங்க, அது இங்கே ரைட். ஆனால் இப்போ கேரக்டராக நடிக்கிறவங்க கூட இப்போ இமேஜ் பார்க்குறாங்க. கேரக்டர் மட்டும் இல்லை, இந்த காமெடி நடிக்கிறவங்க இமேஜை பார்க்குறாங்க. இல்லை இல்லை, எனக்கு இப்படி ஒரு இமேஜ் இருக்குங்க, நான் இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் அந்தக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், அது மாதிரியே எல்லாருமே முடியுமான்றது எனக்கு புரியல, எனக்கு தெரியல.
பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு கொள்கையை பல நாடகங்களின் மூலம் பிரச்சாரம் செய்தவர் எம் ஆர் ராதா. இந்துக்களின் தெய்வம் ராமரை குடிகாரனாக சித்தரித்து எம் ஆர் ராதா நடத்திய நாடகங்கள் பல கலகத்தில் முடிந்தன. போலீஸ் தலையீட்டு மூலம் வழக்கு மன்றத்தை சந்தித்தவர் அவர். கடவுளை கிண்டல் செய்யும் அவரின் நாடகங்கள் பல தடை செய்யப்பட்டன. ஆனால் தடை செய்யப்பட்டாலும் அதே நாடகங்களை வேறு பெயரில் நடத்தியவர் எம் ஆர் ராதா. எம் ஆர் ராதா அவர்களின் கடவுள் மறுப்பு கொள்கையை நினைவு கூறுகிறார் அவரது மகன் ராதா ரவி அவர்கள்.
அவர் வந்து சாமி கும்பிடாத, சாமி கும்பிடவும் முட்டாளு அப்படி அல்ல. எப்படின்னா, நம்பிக்கொண்டு இருக்காது, உழைப்பை நம்பு, உண்மையை நம்பு அப்படின்னு சொன்னவர். அண்ட் ஒன் மோர் திங், அவர் சாமியே கும்பிடல. கடைசி வரைக்கும் அவர் கடவுளை கும்பிடாதவர். நாங்கள் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிட்டோம். நாங்கள் கூப்பிட்டு போய் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போயிருக்கோம், வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிருக்கோம், திருப்பதி அதெல்லாம் போனால் கூட அவர் வரமாட்டார். அவர் கும்பிட்டார், நீங்கள் எப்படி கும்பிட்டு வாங்கன்னு சொல்லுவார். நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது கூட நீங்கள் கும்பிடுங்கன்னு சொல்லுவார், நான் கும்பிட மாட்டேன். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், சாமி செய்யாது, உழைப்பு தான் வெற்றி வரும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார்.
பொதுவாகவே மனைவி இறந்தால் புதுமணம் புரிந்து பழையன கழிதல் இயல்பானது. ஆனால் பலரை திருமணம் செய்த எம் ஆர் ராதா அவர்கள் இறந்து போன தனது முதல் காதல் மனைவியான பிரேமாவதி நினைவாக பாலக்காடு செல்லும் வழியில் ஒரு நினைவு தூணை எழுப்பியுள்ளார். இது எம் ஆர் ராதா அவர்கள் எழுப்பிய தாஜ்மஹால் என்று சிலர் சொல்வதுண்டு. 1966 தமிழக அரசின் சார்பில் சிறந்த நடிகருக்கான விருது எம் ஆர் ராதாவுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தமிழ் மொழி தெரியாத தமிழக ஆளுநர் என் திரைப்படத்தை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை, எனவே அவர் கையால் விருது வாங்க மாட்டேன் என்று மறுத்தவர் எம் ஆர் ராதா. எம் ஆர் ராதாவின் மாறுபட்ட வித்தியாசமான போக்கை தெரிந்து கொள்ள ஒரு சம்பவத்தை பலரும் குறிப்பிடுவதுண்டு. அதாவது, விலை உயர்ந்த இம்பாலா கார் ஒன்றை வைத்திருந்தார் எம் ஆர் ராதா. எல்லோருமே பொத்தி பொத்தி பாதுகாக்கும் அந்த இம்பாலா காரில் தினமும் வைக்கோல் ஏற்றி பார்ப்பவர்களை அதிர செய்த கலக கலைஞர் எம் ஆர் ராதா. பாயிஸ் நாடக குழுவில் இருந்தபோது தான் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டதாக எம் ஆர் ராதா ஒரு நேர்காணலில் வெளிப்படையாக துணிச்சலாக கூறினார். இப்படியான துணிச்சல் வேறு எந்த கலைஞருக்கும் வருமா என்பது கேள்விக்குறியே. பிற திராவிட தலைவர்கள் போலின்றி தமிழ் பெருமிதம், தமிழ் பண்பாடு குறித்த மயக்கங்கள் இன்றி தமிழ் சமூக விடுதலைக்காக களத்தில் நின்று போராடிய கலக கலைஞன் நடிகவேள் எம் ஆர் ராதா அவர்கள்.
இன்றைய கொரோனா வைரஸ் காலத்தில் வைரஸ் குறித்து அன்று எம் ஆர் ராதா அவர்கள் தனது திரைப்படங்கள் வழியே கூறிய கருத்துக்கள் இப்போது கேட்டால் மலைப்பை ஏற்படுத்துகின்றன.
டாக்டர், இந்த கிருமிகளை அடியோடு ஒழிக்க முடியாதா?
முடியாது, ஒழிச்சுக்கிட்டும் இருப்போம், உற்பத்தி ஆகிக்கிட்டும் இருக்குது. அப்படிதான் என்ன செய்யறது? இப்ப சப்பாத்தி ஒழிக்கிறதுக்கு பல கிருமிகளை கொண்டாந்து வச்சாங்க. சப்பாத்தி ஒழிஞ்சு போச்சா? அது எங்கெங்க சௌரியமா இருக்கணுமோ அங்கங்க இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப மூட்டை பூச்சியை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, அதனால மூட்டை பூச்சி ஒழிஞ்சு போச்சா? அவங்க அவங்க வீட்டுல தூக்கத்தை எவ்வளவு கெடுக்கணுமோ கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த மூட்டை பூச்சியை அழிக்கக்கூடிய மருந்துகளை மனிதன் தின்னுதான் அழியறானே தவிர மூட்டை பூச்சி அழியல.
அப்போ இந்த அபாயம் இருந்துட்டே தான் இருக்குங்கிறீங்க?
கண்ணுக்கு தெரிஞ்ச விஷ கிருமிகள் மனித வர்க்கத்திலே நிறைய இருக்கு. அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். நல்லா நம்மளை பார்க்கறோம், சிரிக்கிறோம், அழிக்கிறோம், மனமாற புகழ்றோம், பின்னாலே கூலி தோண்டி புதைக்கிறோம், ஊரை ஏமாத்துறோம், ஏழைகளை வஞ்சிக்கிறோம். உலகத்தை காக்கக்கூடிய எம்பெருமான ஆண்டவன் அவன் கோவிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறான். இப்ப ஏற்பட்ட சில ஆட்கள் நல்லா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். விஷக்கிருமிகள் மட்டும் குறையணும்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மனித உற்பத்தி இப்ப ஓவரா எக்கச்சக்கமா நம்ம நாட்டுல நடக்குது. அதை குறைச்சால் விஷக்கிருமிகள் குறையும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம்.
ஏன் மிஸ்டர் மேனா, இந்த ஃப்ளூ ஜுரம் எதுல வந்ததுன்னு எனக்கே தெரியல. பறக்கும் தட்டுல வந்துச்சா, ராக்கெட்ல வந்துச்சா? வாட்ச் மேனேஜர் அனுப்பு. நான் பேப்பர்ல பார்த்தேன், 40 பேருக்கு தான் இந்த ஃப்ளூ ஜுரம் வந்திருக்குன்னு எழுதியிருந்தாங்க. ஆனா இங்கதான் 40 கோடி மக்களுக்கு மேல இருக்கு. கவர்மெண்டே திணறுது, என்ன இப்படி இம்ப்ரூவ் பண்றாங்களே நினைக்கிற
முருகா முருகா. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு 40 பேருக்கு வந்திருக்கு, நாளைக்கு 4000, அப்புறம் 4 லட்சம், அப்புறம் 4 கோடி.
கவனிக்கிறேன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.